சென்றல் நவம்பர் 2012 இதழில் எழுத்தாளர் சிறுகதையில் அழகிய பெரியவன் அவர்களின் சிவபாலனின் இடப்பெயர்ச்சி குறிப்புகள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இளங்காலை பாலாற்றில் புதுவெள்ளத்துக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. தவிட்டு நிற நீர்ப்பறவை இரு கரைகளையும் இறக்கைகளால் தொட்டபடி பறந்தது. நிறைவின் மதற்போடு ஓடும் வெள்ளப்பரப்பில் அங்கங்கே சுழிகள், நீர் இழைகள் பின்னியது போல நீர்ச்சடைகள். இருக்கரை கொருக்கை பயிர் வேலிகளில் சிக்கிய நுரைக்கூட்டம் இன்னும் கூட வெடிக்கவில்லை. சில இடங்களில் நுரை அடங்கி செம்பழுப்பு நிறத்தில் நீர் பாதைக்கு எல்லை வரைந்திருந்தன. ஆழிப்பெண்ணின் கண்களுக்கு மையெழுதும் நுரையோ? பெருமாள் கோயில் படித்துறையில் அமர்ந்து வெள்ளத்தை பார்த்து கொண்டிருந்த சிவபாலனுக்கு விழிக்கென்றது. நீர் பிடித்து இழுக்கும் போது அவை படபடமென அடித்துக் கொள்ளும் ஓசையோ, மீன்களையும் தவளைகளையும் தேடி வந்த ஏமாந்த விரக்தியில் காகங்களும் வேறு சில பறவைகளும் காற்றை அடித்து அலப்பறை காட்டும் சப்தமோ எதுவுமே உணர்வு கொண்டு வராத சிவபாலனை அவர் கவி மனதில் உருவான ஒரு படிமம் கொண்டு வந்து விட்டது. நேற்றே அவர் ஆற்றுக்கு வர நினைத்திருந்தார். கடந்த இரு வாரங்களாக பெரும் மழை கொட்டி தீர்த்தது. அவர் வீட்டின் எல்லா கதவுகளையும் தாண்டி அவர் படித்திருக்கும் உள்ளறை வரையிலும் வந்து நிற்கும் மழை ஓசை, வீட்டெதிரில் ஆழ்ந்த பெரும் கனவு ஒன்றை போல் உறைந்திருக்கும் பெருமாள் கோயில் பிரகாரங்களில் பெய்யும் மழை, அறையை விட்டு வெளியே வந்து அவரை பார்க்க சொல்லி ஓயாமல் கூப்பிடும் கோயிலை ஒட்டி சடை தரித்து நின்றிருக்கும் ஆலமரத்தின் மீதோ மழை குரங்கு கூட்டம் போல் இலைக்கு இலை தாவி ஆடும். அம்மரத்தை பார்க்கும் போதெல்லாம் வெண்ணிற கோட்டில் கைகளை ஊன்றி ஓடுவதற்காக வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் வீரன் ஒருவனை நினைவூட்டும் சிவபாலனுக்கு. இந்த மழையின் போது வானம் பிளக்கும் வெளிச்சத்திற்காவது இந்த ஆலமரம் எழுந்து ஓடிவிடாதா என்றும் விரும்பினார். மழை பொழிந்த ஒரு வாரம் கழித்தும் அந்த ஆலமரம் அங்கேயே கைகளை ஊன்றி ஓட காத்திருப்பதை பார்த்தபோது அவருக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஒருவேளை இந்த மரம் செவிடாக இருக்குமோ என்றும் நினைத்து கொண்டார் சிவபாலன். மழை அவரின் அன்றாட அலுவல்களில் ஒன்றை குலைத்து போட்டதற்காக அதன் மீது கோபமாக வந்தது. காலையில் எழுந்து வேலையாளி பொன்னம்மா காப்பி தரும் வரை புத்தகங்கள் எதையாவது புரட்டி கொண்டு ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பார். பின்னர் காலை உண்டி முடிந்ததும் கையில் குடையோடு வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினால் நேராக பெருமாள் கோயில் படித்துறைதான். பெயர்தான் கோயில் படித்துறை என்றாலும் அது கோயிலை ஒட்டி இல்லை. கோயிலின் வடபுறமாக மேற்கை பார்த்து இறங்கும் மண்பாதையில் சுப்பிரமணியர் மடத்தையும் அரண்மனை வீட்டையும் தாண்டி போக வேண்டும். அப்போதுதான் ஆறு வரும். கோயிலுக்கும் ஆற்றுக்கும் உள்ள கூப்பிடு தூரத்துக்குள்ளாகவே அகண்டு கிளை விரித்திருக்கும் முதுமரங்கள் பல வரும். அவற்றில் பெரும்பாலானவை நாவலும் அரசும் தான். படித்துறையில் இருக்கும் ஆள்தான் அவற்றுக்கெல்லாம் மூத்தது. சூரியன் இறங்க தவிக்கும் அவ்வழியில் ஒளி கயிறுகள் ஊஞ்சலாடும். கணக்கற்ற காட்டுப்பூச்சிகள் பூச்செடிகள் சில வேலிகளில் படர்ந்திருக்கும் வெண்சங்கு பூக்குழிகளை சிவபாலனுக்கு மிகவும் பிடிக்கும். வெண்சங்கு பூக்கும் ஊதற்காலங்களில் அவ்வழியே போகும்போது அப்பூக்களின் முன்பாகவே நீண்ட நேரம் நின்றிருப்பார். சில நேரங்களில் அவரை பாம்புகள் வழிமறிப்பதுண்டு. செல்வண்டுகளின் கிரீச்சலாலும் வெட்டுக்கிளிகளின் துடிப்புகளாலும் பறவைகளின் குரல் ஒலிகளாலும் நிறைந்திருக்கும் அப்பாதை. சில நேரங்களில் பல வண்ண வண்ணத்து பூச்சிகள் பாதையில் தோரணம் கட்டும். படித்துறையில் பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆற்றை கடந்து பெருமாள்புரம் வழியே முகையூருக்கு போகிறவர்கள் ஆலமர வேர் பற்றி சூழ்ந்திருக்கும் முதல் படியில் சிவபாலன் அமர்ந்திருப்பதை பார்த்து போவார்கள். அதுவும் சொற்பம்தான். அப்படி போகிறவர்களில் அவரை அறிந்த சிலர் கையெழுப்பதுண்டு. வணக்கம் வாத்தியாரே, என்ன இங்கே இருக்கிறீங்க? ஆமா, சும்மா இப்படி வந்தேன். பேச்சொலிகள் காற்றில் கரைவதற்குள்ளாகவே அங்கு அமைதி சூழ்ந்துவிடும். நீரற்று மௌன வெயில் நிறைந்து ஓடும் ஒளியாற்றில் அப்பேச்சொலிகள் சில கற்கள். அவ்வளவே. இரட்டைவால் கருங்குருவிகளும் மைனாக்களும் அங்கு அதிகம்தான். அவைகளும் ஆற்றின் இருப்புக்கு பயந்து கமுக்கமாக பேசிக்கொள்வதே வழக்கம். இரண்டு மூன்று நாட்களில் வற்றிவிடப் போகும் பாலாறை நிலை கொண்டு பார்த்தபடி இருந்தார் சிவபாலன். அந்த ஆறு அவருக்கு இன்று பெரும் ஞான குருவாக மாறியிருந்தது. நிறைவின் போதும் நிறைவின்மையின் போதும் அது அப்படியே இருக்கிறது. நிறைவின் நீர் புன்னகையை விடவும் நிறைவின்மையின் மனச்சிரிப்பு இன்னும் அழகு. அதன் கரையோர மனங்கள் நீரற்ற காலத்திலும் வாடியிருந்ததை சிவபாலன் கண்டதில்லை. இக்கணத்தில் பாலாற்றில் நிறைந்திருக்கும் புதுவெள்ளம் போலத்தான் அவரின் வாழ்வும் ஒரு சமயம் நிறைந்திருந்தது. அவரின் தற்போதைய நிலையை ஒத்து ஒன்றிரண்டு நாட்களில் வற்றிவிடப் போகிறது அதன் வெள்ளம். அவர் பாலார் என தன்னை உருவகித்துக் கொண்டார். அக்கணம் உடல் நடுங்க தொடங்கியது. கண்கள் இரண்டு, கருநீர் நீர் ஓடும் ஆறென தெரிந்தது அது. அவர் தலையை உலுப்பிக் கொண்டார். அவருக்கு முதுகு பக்கம் இருந்த புதைக்காட்டில் அங்கிருந்து பார்த்தாலே தெரியும்படி இருக்கின்றன இரு சமாதிகள், அவரின் மனைவி மகளுடையவை. அவற்றை திரும்பி பார்க்க துணிவில்லை. விசாலத்தை புதைத்து விட்டு வந்த பிறகும், மின்னுளியை எரியூட்டிய பிறகும் இங்குதான் நெடுநேரம் அமர்ந்து பித்து நிலையில் கிடந்தார். திவசத்தின் போது மட்டும் அங்கு போய் வருவதோடு சரி. இதை போன்றதொரு ஐப்பசியின் கரிநாளில் மனைவிக்கும் மகளுக்கும் சார்த்தம் செய்த நடு ஆற்றின் மணல் திட்டு புதுவெள்ளத்துள் மறைந்திருந்தது. நிறைஞ்ச அமாவாசையில பிதர் தேவளுக்கு பிண்டம் கொடுத்திருக்கேன். உம்ம பொண்ணு கன்னியாவே போயிருந்தாலும் உங்க மேல அவளுக்கு சினம் ஏற்படாது. சிரார்த்தம் செய்த பெருமாள் பொறுத்து பெரியவரின் மந்திரங்கள் திடீரென சிவபாலனின் காதுகளில் ஒலிக்கத் தொடங்கின. புதுவெள்ளத்தின் சுழிவாய்கள் அம்மந்திரங்களை சொல்லியபடியே அவரை விழுங்க எழுந்தன. மந்திரங்களின் அவரோகண சொற்களான பித்ருசாந்தி படித்துறையில் மோதி சிதறும் புதுவெள்ள செந்நீராய் அவர் மீது படிந்து நனைந்தது. சிவபாலன் காதுகளை பொத்திக் கொண்டு துடித்து எழுந்தார். குடையை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு இடக்கையால் வேட்டியின் முனையை பிடித்தபடி மண் பாதையில் இறங்கி நடந்தார். முற்பகல் ஆற்றங்கரையிலிருந்து திரும்பிய சிவபாலன் வீட்டுக்குள் போக அஞ்சினார். ஆனாலும் வீட்டை பார்த்துதான் நடந்து கொண்டிருந்தார். நேராக பெருமாள் கோயிலுக்கு நுழையலாமா என்றும் தோன்றியது. அதற்கு அவர் மனம் இடம் தரவில்லை. அவர் குடியிருக்கும் பெருமாள் புறம்தான் முகையூரின் நெஞ்சப்பகுதி. அங்கு இல்லாத கோயில்களே இல்லை. அவர் வீட்டிற்கு நான்கு தெரு தாண்டினால் ஈஸ்வரன் கோயில், கிழக்கு பார்த்து பெருமாள் கோயில் தெருவிலேயே போனால் கருமாரியம்மன் கோயிலும் உண்டு. எங்கு போகவும் மனம் விரும்பவில்லை. விசாலத்தின் நினைவும் மின் ஒளியின் நினைவும் அவரை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டன. தனிமையில் இருக்கும் வீட்டுள் நடுங்கியபடியே நுழைந்து இரும்பு கிராதியை சாத்தி உட்புறம் தாழிட்டார். நடையை தாண்டி நடுக்கூடத்தில் போய் நாற்காலியில் சரிந்தார். வீடு அவருடன் பேச மறுத்து அதன் பாட்டுக்கு இருந்தது. சுவரில் இருந்த புகைப்படங்கள் அவரை ஊடுருவி பார்க்க தொடங்கிவிட்டன. எதிரில் முக்காலியில் கிடந்த புத்தகங்களை வெறுமையாக பார்த்தார் சிவபாலன். பாரதியின் நூல்களும் பாரதி தாசனின் நூல்களும் கூடத்து அலமாரியில் பொன்னம்மாவால் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அவரின் பெரும்பாலான நூல்களும் கூட இரு கவிகளை பற்றியதுதான். அகிலன், நாப்பா, மூவா என்று சிலருடையதும் உண்டு. பாரதியை காட்டிலும் பாரதிதாசன் மீது மையல். பாரதிதாசனின் கடல் மேற்குமிழிகள் நாயகி மின்னொளியின் பெயரை தன் ஒரே மகளுக்கும் வைத்தார் சிவபாலன். அவரின் கவியரங்கங்களுக்கும் பட்டிமன்றங்களுக்கும் பெரும் கூட்டம் கூடும். எங்கு போனாலும் மின்னொளியும் உடன் போவாள். அவரை கொண்டாடும் மாணவர் கூட்டம் ஒன்றும் பின்தொடரும். சிவபாலனின் தமிழ் வகுப்புகள் எப்போதுமே அமளிதுமிழிப்படும். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா. சிவபாலன் பாரதிதாசனின் கவிதைகளை உருமலுடன் ஒப்புவிப்பார். இக்கவிதையை அவர் உணர்வெழுச்சியோடு சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே பார்வையாளர்களில் பலருக்கும் உடலில் வரிகளும் கரும் புள்ளிகளும் உருவாகி குத்தீட்டி பற்கள் தெரிய அவர்கள் உருமுவதை பார்த்திருக்கிறார். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே. எதில் இருப்பவர்களை இழித்து நோக்கி ஆத்திரத்துடன் சொல்வார் சிவபாலன். இருக்கின்றானே என்ற சொல்லை அவர் இழுத்துச் சொல்கையில் பார்வையாளர்களுள் பலர் புழுவாகி நெளிவர். மகள் மின்னொளி பேசும் கூட்டங்களிலோவென்றால் முன்வரிசை பார்வையாளராய் மாறிவிடுவார் சிவபாலன். மகள் பேசுவதில் பிடிபடாத பெருமை அவருக்கு. கூட்டம் முடிந்து வீட்டுக்குள் நுழையும் போதே தொடங்கிவிடும் சலசலப்பு. பாத்தியாடி விசாலம், என் பொண்ண, உங்க வகையறாவில் ஒருத்தர் உண்டா இப்படி? விசாலாட்சிக்கு முகம் சிவக்கும். அவள் அதிகம் பேசுவதில்லை. ஆனால் இத்தருணங்கள் புலம்ப வைத்துவிடும். போதும், உங்க வேலையை பாருங்க. கூட்டம் அதே இதுன்னு பொண்ணை கூட்டி போய் கெடுக்கிறதும் இல்லாம பெருமை வேற வகையறாவாம் வாய்க்காலாம். நாற்காலியை விட்டெழுந்து கூடத்தில் உலாவினார் சிவபாலன். தன் அறைக்குள் அனிச்சியாய் போய் வந்தார். அவ்வீட்டின் உள்ளே மெழுகு போல் ஈகி இருக்கும் மௌனத்தை சிதைக்காமல் அவர் தனக்கான வழியை குடைந்து உருவாக்கியிருந்தார். கூடத்தை விட்டு வெளியேறி தோட்டத்தின் பக்கம் போனார். பொன்னம்மாவின் கணவன் ஏகாம்பரம் எப்போதாவது ஒரு முறை வந்து சீர் செய்து விட்டு போகும் தோட்டம் அது. அவர் ஒரு செடியையும் தொடமாட்டார். வெயில் சாட்டையை சுடுக்கி இழுத்தது. சிவபாலன் தன் மகளை கொண்டது இதை போன்றதொரு வெயில் ஏறும் முற்பகல் பொழுதில்தான். மின்னொளி கல்லூரியில் சேர்ந்திருந்த முதல் கோடையது. நகரின் நூலகத்துக்கும் தட்டச்சு வகுப்புக்கும் தினமும் போய் வருவாள். அவளுக்கென்றே வார்க்கப்பட்டது போலிருக்கும் அவள் போய் வரும் அடர் சிவப்பு மிதிவண்டி. அன்று வீடு திரும்பிய மின்னொளி வழக்கத்தை விடவும் குதூகலத்தோடு தெரிந்தாள். இருண்ட முகத்துடன் தன்னை எதிர்கொண்ட அப்பாவை அவள் கவனிக்கவில்லை. அவள் கூடத்தில் வந்து உட்கார்ந்ததும் சிவபாலன் விழித்தார். லைப்ரரியில யார் கூட பேசிட்டு வர? தீர்த்தமலை வந்திருந்தான், பேசிட்டு வந்தேன். அவன் கூட பேசாதேன்னு சொல்லியிருக்கேன். ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனெல்லாம் வாயெழுத்தா இதைத்தான் விசாரிச்சு புத்தி சொல்றான். பேசி காட்டினா சொல்ல வேண்டியதானேப்பா, என்னன்னு அவனுக்கு தான் என் பொண்ணு கட்டித்தர போறேன்னா. அப்படியே இருந்தாலும் அதுல என்ன தப்பு? என் உறவுக்காரனுங்க நடுவுல தலை நிமிந்து நிற்க முடியாது. குறுஞ்சிரிப்பு மாறாமல் மின்னொளி பேசிக்கொண்டே எழுந்து சுவர் அருகில் போனாள். மேடையிலெல்லாம் பேசுறீங்களேப்பா. சிவபாலனுக்கு சுழியிருந்தது. வேகமாய் போய் மின்னலியின் முகத்தை பற்றி சுவரில் இடித்து கத்தினார். என்னையவே மறிச்சு மறிச்சு பேசறியா? மிரட்சியில் கண்களை திறந்து அப்பாவை பார்த்தவளுக்கு பேச்சில்லை. சிவபாலனின் இறுகிய பிடியில் இருந்து நழுவி சுவருடன் சரிந்தாள் மின்னொளி. பின்னந்தரையிலிருந்து கசிந்த இரத்த குழம்பு சுவரில் நீளமாய் கோடு தீட்டி தரையில் அவளை சுற்றி பரவியது. பிற்பகல் பொன்னம்மாள் செய்து வைத்திருந்த சாப்பாட்டை திண்டுபடுத்திருந்தார் சிவபாலன். வழக்கத்திற்கு மாறாய் இன்று அலைக்கழிக்கும் நினைவுகளை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வெயில் கிளப்பும் வெக்கையில் உடல் மெல்ல சூடேறி காந்தியது. உடலுக்கு மேலே சுற்றும் மின்விசிறி அவரை கவ்வ வரும் நினைவுகளை வெறிகொண்டு துரத்தியபடி இருப்பதாக நினைக்க தோன்றியது. அப்பங்காரன் திட்டுனான்னு தற்கொலை பண்ணிக்கிச்சாமே அந்த பொண்ணு, செல்லமா வளர்ந்துட்ட ஒரே புள்ள, அதான் சொல்லு தாங்க முடியல. பேச்சை மடைமாற்றிய பிறகு எல்லாம் சுழுவாய் நடந்தேறியது. தெருக்காரர்கள் கை கொடுக்காமல் இருந்திருந்தால் எதுவும் முடிந்திருக்காது. கூரையை விரித்த சிவபாலனுக்கு விசாலத்தின் ஞாபகங்களை மடைபோட முடியவில்லை. மின்னொளி சரிந்ததை ஓடி வந்து பார்த்தவள் எழுப்பிய கத்தலில் அப்போது வீடு அதிர்ந்தது. அதற்கு பின் அவள் சிவபாலனுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டாள். பிறரிடம் கூட அவ்வளவாக இல்லை, பித்து பிடித்தவள் போல இருந்தாள். கண்கள் ஆழத்துக்கு போய்விட்டன. உடல் வெளியே மெலிந்து போனாள் விசாலம். உணவு இறக்கம் இல்லாமல் போன பிறகு ஒரு மாதத்துக்கு கூட அவள் இல்லை. விசாலாட்சியின் சாவை நினைத்தால் மரம் இலையுதிர்த்த நினைவே சிவபாலனுள் வந்து போகிறது. எந்த சலனமும் இல்லை. ஆனால் இறக்கும் தருவாயிலும் அவரை கொத்தி பிடுங்கிய அவளின் கண்களைத்தான் அவரால் மறக்க முடியவில்லை. கண்களை மூடினால் மேலிருந்து அவரை குறிப்பார்த்த செங்காகத்தை போல இறங்குகின்றன அவை. அடுத்தடுத்த சாவுகளால் சிவபாலன் நிலை குலைந்து போனார். என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. விசாலத்தை புதைத்து விட்டு வந்த பிறகுதான் எல்லாமே முடிந்து விட்டிருப்பதை உணர முடிந்தது. உறவினர்கள் விலகி போன பிறகு அவரை நிரந்தரமாக தனிமை சூழ்ந்து கொண்டது. தனிமையின் துணையோடு போகும் தனது நாட்களை இப்போது அவரால் மனிதர்களின் துணையுடன் நினைத்து கற்பிதம் செய்ய முடியவில்லை. தெருவில் இருக்கும் யாருமே பேசுவதில்லை. பொன்னமாளை தவிர வேறு உதவியில்லை. சொல்லி அனுப்பினால் ஏகாம்பரம் வந்து போவதுண்டு. பள்ளி வேலையை விட்ட பிறகு காலையில் ஆற்றுப்படித்துறை, பகலுக்கும் வீடு, மாலையில் இருட்டும் வரை நூலகம் அல்லது சின்னத்தம்பியின் தேநீர் கடை. இப்படியாக சுண்டி போனது இயக்கம். பொன்னம்மாவுடன் முகம் கொடுத்து பேசும் சமயங்களில் விசாலத்தின் நினைவுகள் உபரியாகின்றன. அந்த தினங்களில் நீண்ட நேரத்துக்கு குளியல் அறையில் இருக்க வேண்டியதாகி விடுகிறது. கை சோர்ந்து நரம்புகள் இழுத்துச் சுருளும் அடிவயிற்று வலியோடு சில நேரங்களில் குளியல் அறையிலேயே மயங்கி கிடந்திருக்கிறார். வெயில் மெல்ல தளர்ந்ததும் வீட்டை பூட்டிக்கொண்டு சின்னத்தம்பியின் கடையை நோக்கி நடந்தார் சிவபாலன். நூலகத்திற்கு போக முடியாது என்று தோன்றியது. நூல்களின் மௌன உரையாடலை செவிமடுக்கும் மனநிலை தப்பி போயிருக்கிறது. சின்னத்தம்பியுடன் கொஞ்ச நேரம் பேசினால் தீரும். வாங்க வாத்தியாரே, கம்மியில குறையில, இன்னைக்கெல்லாம் ஒரு நாலஞ்சு வாட்டி நினைச்சிருப்பேன், பார்த்துக்கேன். பேச்சுடன் வரவேற்றான் சின்னத்தம்பி. இடம் பார்த்து உட்கார்ந்ததும் தேநீரை போட்டு நீட்டினான். பொறுக்கும் சூட்டில் இருந்த தேநீர் மனதை இலகுவாக்கியது. தேநீர் கடையை ஒட்டியது போல இருந்த எண்ணெய் கடை வீதிக்கு போகும் சாலை பரபரப்பாக தொடங்கியிருந்தது. கருமாரியம்மன் கோயிலில் பாட்டு போட்டிருந்தார்கள். தளரும் வெயிலுக்கு மண்வதங்கும் வாசனையை நுகர முடிந்தது. சிவபாலனின் இரண்டு மூன்று விழுங்குக்குள்ளேயே சின்னத்தம்பி தன் பேச்சை தொடங்கிவிட்டான். காலையிலிருந்து கடைக்கு வந்தவர்களால் நெய்யப்படைக்கப்பட்ட தினத்தந்தியின் ஒரு பக்கத்தை அவருக்கு எதிரில் விரித்துவிட்டு சொன்னான். பாத்தியா சார் நியூஸு, நம்ம பி கஸ்பா பையன் ஐஏஎஸ்ல டாப்ல வந்திருக்கானா? பி கஸ்பான்னா யாரு? எல்லாம் அவங்க தானே. கம்மியில குறையில நம்ம ஊர்ல மட்டும் அவங்கள ஒரு நூறு வாத்தியாரானா இருக்க மாட்டாங்க. இந்த பையன் உங்ககிட்ட படிச்சவனா பாருங்க. சிவபாலன் செய்தித்தாளில் இருந்த படத்தை கூர்ந்து பார்த்தார். பெயருடன் வெளியாகி இருந்தது அது தீர்த்தமலை. சிறிது நேரம் விடைபெற்றிருந்த நினைவுகள் அவரை ஓடி வந்து பிடித்து கொண்டன. அவர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட நினைத்தார். எங்கிட்ட படித்த பையன்தான். உணர்வின்றி அவரின் வாய் சொற்களை உதிர்த்தது. பள்ளியிலும் நூலகத்திலும் தீர்த்தமலை மின்னொளியுடன் பேசி சிரிக்கும் தருணங்கள் அடுத்தடுத்து எழும்பி வந்து தொந்தரவு செய்தன. ஆமா, எங்க சார் ஒரு வாரமா உங்களை இந்த பக்கம் காணோம்? நானும் கூட ரெண்டு நாளா கடையை திறக்கல. ஏன்? என் பொண்ணு ஒரு பையன் கூட போயிடுச்சு சார். அவன் நம்ம பையன் இல்லைதான், ஆனா நல்லவனா தெரியறான். சரின்னுட்டு தேடி கூட்டின்னு வந்து நாங்களே சேர்த்து வச்சிட்டோம். பிள்ளைங்க பாசத்துக்கு முன்னாலே என்னமான நிற்குமா சார், ஒரு 1000 சொல்லும் சார், திடுக்குன்னு அதுங்க ஏதாச்சும் பண்ணிக்கினா போன உயிர் திரும்பி வருமா சார். சின்ன தம்பியின் குரலிலிருந்து சிவபாலனுக்கு சாயைகள் பல பிரிந்து பிரிந்து போவதாக இருந்தன. வாய் திறக்காமல் நீண்ட நேரத்துக்கு அப்படியே இருந்தார். என்ன சார் சும்மாயிட்டீங்க? ஒண்ணுமில்லை, பீகஸ் பாக்கு இப்படி போலாம்ல, எண்ணெய் கடை பஜார்ல நுழைஞ்சு பழைய காலத்தில் நடந்த பீகஸ் பா. சிவபாலன் தெருவில் இறங்கி எண்ணெய் கடை தெருவை பார்த்து நடக்க தொடங்கினார். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.